வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பில் பணப்பாக்கம் பிரபாகரன் அவர்களின் நெல் சாகுபடியில் இயற்கை முறையில் பயிர் பாதுகாப்பு எவ்வாறு செய்துள்ளார் என்பதை பற்றிய வெற்றி கதையை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் செந்தில் வேல் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள்.
அன்பார்ந்த நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நெல் சாகுபடியில் இயற்கை முறையில் பயிர் பாதுகாப்பு முறையின் வெற்றி கதை ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றேன். நெல் சாகுபடி என்று எடுத்துக்கொண்டாலே விவசாயிகள் அதிக சைனாத்தி செலவுகள் செய்கின்றனர். அதனால் அந்த சைனாத்தி செலவு அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு வருமானமும் குறைவாக ஆகின்றது. இந்த வெற்றி கதையின் முக்கிய நபராக இருப்பவர் பணப்பாக்கம் திரு பிரபாகர் அவர்கள். அவர் நான் வேளாண்மை அறிவியல் நிலையம் விருஞ்சிபுரத்தில், அதாவது வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பணிபுரியும் போது அந்த விவசாயியின் தொடர்பு எனக்கு கிடைத்தது. அவர் எப்பொழுதும் வேளாண்மை அறிவியல் நிலையத்துடன் அதிக தொடர்பு கொண்டுள்ள ஒரு விவசாயியாகும். அவர் நல்ல விவசாயத்தை மிகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகவும் ஆர்வமாக செய்யக்கூடியவர் மற்றும் அந்த இயற்கை விவசாயத்தில் அதிகம் ஆர்வம் காட்டுவர். அதனால் பல்கலைக்கழகத்தில் இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட உயிர் காரணிகள், ப்ரெடேட்டர் பாரசிட்டர் என்ற அந்த இயற்கை முறையில் பூச்சி கட்டுப்படுத்தக்கூடிய அட்டைகள், ஒட்டுண்ணிகள் அனைத்தையும் பயன்படுத்துவதில் அவர் மிகவும் ஆர்வமாக திகழ்பவர். அந்த விவசாயி அவர்களிடத்தில் அந்த இயற்கை முறையில் நெல்லில் வருகின்ற பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாதிரி செயல் விளக்கத்திடல் நாங்கள் ஒன்று நடத்தினோம். அந்த செயல் விளக்கத்திடலில் அவர் மிகவும் ஆர்வமாக பங்கு கொண்டு அந்த செயல் விளக்கத்திடலை செய்தார். அவ்வாறு நெல்லில் சாகுபடி செய்யப்படும் போது டிகேஎம் 13 என்ற ஒரு ரகத்தை பயன்படுத்தினார். அது மத்திய சன்ன ரகமான ஒரு 2015 நமது பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ரகம். அந்த ரகத்தில் சாகுபடி செய்யும்போது அந்த ரகம் விதை பயன்படுத்தியிலிருந்து அறுவடை வரை எங்களது ஆலோசனைகளை பெற்று மிகவும் சிறப்பாக செய்தார். அந்த வெற்றி கதையை நான் பகிர்வதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஏனால் அந்த விவசாயி மிகவும் ஆர்வமாக இருப்பதால் நல்லா ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக செய்தார். அதனால்தான் அதை பகிர நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த டிகேஎம் 13 என்ற ஒரு ரகத்தை, ஏனால் அது சாப்பாட்டுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சில நேரங்களில் நல்ல ஒரு கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய பழைய சோறு கூட நல்லா இருக்குன்னு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நெல், அந்த புதிதாக 2015 வெளியிடப்பட்ட ரகம் என்ற அந்த நெல்லை வாங்கி கொண்டு இந்த சாகுபடியை ஆரம்பித்தார். அவ்வாறு சாகுபடி செய்யப்படும் போது ஒரு ஏக்கர் அந்த நிலப்பரப்பை வந்து இயற்கை முறையில் பயிர் பாதுகாப்பு என்று ஒதுக்கிவிட்டார். அந்த ஒதுக்கிவிடும் போது அந்த நெல்லை விதைப்பில் இருந்து நம்மளது இயற்கை முறையை பயன்படுத்தினார். விதைக்கும் போது அந்த நெல்லை உயிரியல் காரணியான சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற ஒரு பாக்டீரியா உயிரியல் காரணியுடன் விதை நிறுத்தி செய்தார். எவ்வாறு விதை நிறுத்தி செய்தார் என்றால், நாங்கள் ஒரு கிலோ நெல்லுக்கு 5 மில்லி திரவம் என்ற சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் திரவ பொருளானது அவர்களுக்கு வழங்கினோம். அப்போ ஒரு மத்திய ரக நெல்ன்றதால 16 கிலோ போதும், 20 கிலோ நெல் வந்து நாற்று விட்டார். அது நாற்று விடும்போது அந்த விவசாயி என்ன பண்ணுவார், எப்பயுமே நாற்று வந்து தண்ணியில் ஒரு நாள் ராத்திரி ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து தான் இருட்டில் வச்சு இந்த இவை மேலே வந்து ஒரு பாரமான ஒரு கல்லோ ஏதோ ஒன்று வைப்பாங்க. அப்படின்னா வச்சு மூடிவிடுவாங்க. அப்படின்னா தான் அந்த நெல் முளைக்கும். அந்த நெல் ஊற வைக்கும் போது ஒரு கிலோவுக்கு 5 மில்லி என்ற முறையில் 20 கிலோ நெல் எடுக்கும்போது அதுக்கு 100 மில்லி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற திரவத்தை அந்த நெல்லோட தண்ணியில் ஊற வைக்கும் போதே ஊற்றிட்டார். ஊற்றிட்டு அந்த நல்லா கலந்துட்டு அந்த 20 கிலோ நெல்லை வந்து நல்லா விதை நிறுத்தி ஊற வைக்கும் போது நல்லா விதை நிறுத்தி செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த நெல்லை எடுத்து விதைப்புக்கும் 1ஆம் கொம்பு, 2ஆம் கொம்பு, 3ஆம் கொம்பு என்று சொல்லுவாங்க. 12 மணி நேரம் என்பது ஒரு 1ஆம் கொம்பு, அடுத்த 12 மணி நேரம் 2ஆம் கொம்பு, அடுத்த 12 மணி நேரம் 3ஆம் கொம்பு. அதை ஒரு நாள் ராத்திரி நம்ம வச்சுட்டோம்னா அடுத்த நாள் சாயந்தரம் வரலையும் 1ஆம் கொம்பு வந்துடும். காலையில் எடுத்து வச்ச பிறகு அப்புறம் அடுத்த இரவு 2ஆம் கொம்பு, அடுத்த நாள் 3ஆம் கொம்பு வந்தோடனே நெல் வந்து நாற்று விடுவதற்கு தயாராகிடும். அந்த 3ஆம் கொம்பு நாள் எடுத்தும்போது நல்லா முளப்பு கட்டி வெள்ளையாக அழகாக இருக்கும். அதுலேயும் வந்து என்ன பண்ணார், ரொம்ப அந்த முளப்பு, அதாவது அதனுடைய முளைத்திறன் பாதிக்கப்படாத அளவுக்கு திரும்ப ஒரு கிலோவுக்கு 5 மில்லி சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்பதை ஃப்ளோரசன்ஸ் என்ற பாக்டீரியாவை விதை நடத்தி அப்படி பொறுமையாக செஞ்சு விதைச்சார். விதைப்பதற்கு முன்னாடி நாத்தாங்காலிலையும் நான் வந்து சில தொழில்நுட்பத்தை அவருடன் பகிர்ந்தேன். நாத்தாங்காலனா எந்த ஒரு விவசாயி நாத்தாங்காலில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாரோ அந்த விவசாயினுடைய மகசூலானது மிகவும் அதிகரிக்கும். ஏன்னா விதை அடிக்கடி நான் விவசாயிக்கு சொல்கிறது, நாற்று தரமாகவும் நல்ல வலுவாகவும் நல்ல ஒரு வீரியமாகவும் இருந்தால் அதனுடைய பலனானது குத்து கட்டும்போது மகசூல் வரும்போது மிகவும் நல்லாக இருக்கும். இந்த நாத்தாங்கால் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, தண்ணி சோர்ஸ் அதாவது தண்ணிக்கு மோட்டார் பக்கத்தில் கிணறு பக்கத்தில் ஒரு 8 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரலையும் ஓட்டுவாங்க. அந்த 10 சென்ட் ஓட்டும்போது கடப்பாறை போட்டால் கூட உள்ளே போகாது. அதில் நீங்கள் சேறு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் 3 இன்ச் தான் இருக்கும். அதில் போய் என்ன பண்ணுவாங்க, அப்படி போட்டு இது பண்ணி லேசாக ஒரு உரம் ஓட்டி விட்டு ட்ரக்கை வச்சு ஓட்டி விட்டு அந்தளவுக்கு ட்ரக்கால் வந்து அந்த இதை கழட்டி இது போடுவாங்க, கேஜிவில் போட்டு ஓட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் சேறு கிடைக்காது. 3 இன்ச் சேறு 2 இன்ச் சேறு தான் இருக்கும். அதில் போய் இந்த நாற்று விட்டோம்னா அந்த 3 இன்ச் 2 இன்ச் சேரில் வந்து நாற்று முளைக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திரும்ப என்ன ஆகும், அது கடினமாகிடும். கடினமாகும்போது பிடுங்கும்போது வேறு நல்ல உள்ளோட்டம் ஓடி ஆணி நல்ல அது சளி வேறு நல்ல உள்ளோட்டம் ஓடி இருக்காது. பிடுங்கும்போது நாற்று இத்துட்டு வந்துடும். வேர் இல்லாத நாற்றை கொண்டு போய் நம்ம நாற்று நட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் விவசாயிகளே, அது ஒரு பெரிய இழப்பீடாகும். நான் என்ன பண்ணுவேன், விவசாயிக்கு 1 அடி உயரம் வந்து நல்லா சேர் இருக்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு கைப்பிடி நீங்கள் மண் அள்ளினீங்கன்னா அந்த கைப்பிடியில் 1/4 கைப்பிடி மண்ணும் 1/4 கைப்பிடி எருவும் இருக்கணும். அதில் வந்து காலை வச்சோம்னா மெத்த போல் இருக்கணும், எந்த இளவும் பஞ்சு மெத்த மாரியே இருக்கணும். அப்போனா தான் வேர் ஓட்டம் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு வண்டல் மண்ணோ இல்லையே நல்ல ஒரு டேமு, இப்போல்லாம் வந்து அரசாங்கத்திலே வந்து மண் அடிக்கிறதுக்கு இலவசமாக விட்டுருக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன 10 சென்ட் நான் நாத்தாங்காலை தான் தயார் பண்ண சொல்கிறேன். ஒரு 2 டிப்பர் வண்டி அடித்தா போதுங்க, 2 டிப்பர் வண்டி அடித்தா போதும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 டிப்பர் 3 டிப்பர் வண்டி அடித்தா அந்த 10 சென்ட்டுக்கு நல்லா ஒரு 1 அடி உயரத்துக்கு வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஒரு 1 டிப்பர் எரு நல்லா அடித்து நல்லா ஓட்டி விட்டுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 அடி உயரத்துக்கு நீங்கள் வச்சிங்கன்னா சேர் வந்து திரும்ப ஒரு 1/4 அடிக்கு இறங்கும். அப்படி 1/4 அடிக்கு இறங்கின பிறகு அதாவது நார்மல் நிலப்பரப்புலேருந்து 1 அடி உயரத்துக்கு கொட்டு மண் இருக்கணும், நல்ல மண் இருக்கணும். அடி மண் அந்த இது படுகு மண் மாரி இருக்கக்கூடாது. படுகு மண்ணுறதை விட அடி மண் மாரி இருக்கக்கூடாது. அது அப்படியே காலை வச்சா நம்மளுக்கு இறங்கணும், ஒரு 1/2 அடிக்காவது கால் இப்போ இறங்கணும். எருவும் நல்லா இருக்கணும். அப்படி எருவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மண்ணினுடைய காற்று புகுந்துடைய போராசிட்டின்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கும் அது என்ன சொல்ல உள்ளே இருக்கிற உயிர்களுக்கு சுவாசத்துக்கு காத்து போகணும். அப்படின்னா தான் அந்த மண் வந்து நல்லா பொல பொல பொலன்னு நல்லா இலவம் பஞ்சு மற்ற மாரியாக இருக்கும். அதேமாரி அந்த 2-3 டிப்பர் மண்ணை கொட்டி 1 டிப்பர் எருவை கொட்டி நல்லா ஓட்டி விட்டு நாத்தாங்காலுக்கு பகுதி மட்டும்தான் சொல்கிறேன் நான் விவசாயிகளை ஓட்டி விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதேமாரியாக சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்ற ஒரு பாக்டீரியா விதை நிறுத்தி செஞ்ச விதையை போய் விடுங்க. விட்ட உடனே உண்மையிலே நீங்கள் பாருங்கள், இந்த கொட்டு மண் கொட்டி எருவு கொட்டி நல்ல மெத்தமாரியாக உள்ள ஒரு நாத்தாங்கால் பரப்பில் நீங்கள் நாற்றை விட்டு அவர் 7-8 பாருங்கள், நல்ல பச்சை பசுன்னு நல்ல திறமையாக இருக்கும், நல்லாயிருக்கும் நாற்று. அந்த நாற்று முளைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு பூச்சி கூட வந்து அண்டாது. ஏன்னு கேட்டால் அது எதிர்ப்பு திறன் மிகவும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஒரு நாற்றுனுடைய வேர் எடுத்து ஒரு 8வது நாள் எடுத்து பாருங்கள், ஆள்காட்டி விரலை தாண்டி அதிகமாக நாற்றினுடைய உயரம் இருக்கும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விவசாயிகள் நாற்றாங்காலில் பிடுங்கும்போது அந்த வேலை செய்வது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாற்று இத்துட்டு வருதுங்க என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அங்கே கொட்டு மண் இல்லை, பொலப்பொலப்பான மண் கிடையாது, பூரம் இறுக்கி போய் ரொம்ப கடுசாக இருக்கும். அதில் என்ன பண்ணும், நாற்று முளைக்கான இத்துட்டு வந்துடும் நம்மளுக்கு. அப்போ திரும்ப இதேமாரி நாத்தாங்கால் நல்லா எருவு கொட்டி 1 அடி உயரத்துக்கு 3 டிப்பர் 4 டிப்பர் நல்ல வண்டல் மண் அடித்து நாற்று விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த குறுகிய கால பயிருக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 22 நாளைக்குள்ளே நாற்றை பிடிக்கணும். நான் சொல்கிறது விவசாயிகிட்ட 17 நாள். ஏன்னா முன்னே சொல்லிக்கிறேன், குத்து கட்டுற பயிருக்கு எல்லாமே என்ன பண்ணணும், நம்மளுக்கு நாற்று இளம் வயசாக இருக்கணும். இப்போ இந்த டிகேஎம் 13ன்றத ரகமானது 130 நாள், ஒரு 22வது நாள் நாற்றை பிடிங்கணும். நாற்றை பிடிங்க நீங்கள் வேறு பாருங்கள், ஒரு கிட்ட 1/2 ஜானுக்கு மேலே வேர் இருக்குங்க நாத்தாங்கால் வேர். எந்த அளவுக்கு வேர் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த வேர் பிடிக்க திறனானது நடவு வகையில் அதிகரிக்கும். இப்போ முதல்ல என்ன பண்ணுறாரு நாத்தாங்கால், இப்போ நாத்தாங்காலில் சொல்ல பூச்சி இருக்குது சார், அது பணப்பாக்கம் பிரபாகர்ன்ற விவசாயி என்ன சார் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. அவர் ஒரு பூச்சி விரட்டி தயார் பண்ணார். என்ன பூச்சி விரட்டி அப்படின்னா, எந்த இலைய ஆடு மாடு சாப்பிட்லையோ, ஆடாதோடா கள்ளி இதேமாரியாக இருக்குது, இதேமாரி இலையை வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு நம்மளுக்கு ஒரு 20 கிலோன்ற அளவு கூட போடலாம். 20 கிலோ ஒரு 10 போட்டு நல்லா ஊற வச்சு அதை எடுத்து அடித்தாவே போதும். நல்லா ஊற வச்சா போதும். 10 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணியை கலந்துக்கலாம். திரும்ப ஒரு 20 லிட்டர் தண்ணியை கலந்து நீங்கள் நல்லா இறுக்கி விட்டு அடிச்சிங்கன்னா அந்த பூச்சி விரட்டியே வராது. வேப்பம் எண்ணெயே போதும். வேப்பங்கொட்டை கரைசல் 5% வேப்பங்கொட்டை கரைசல் எண்ணெய் போதும். 100 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ போட்டு நல்லா ஊற வச்சு இறுத்து எடுத்து அடிச்சிங்கனாவே எந்த சாறு உறிஞ்சும் பூச்சியும் வராது. நாத்தாங்கால் என்ன ஒரு பெரிய இது வரும்னா சாறு உறிஞ்சும் பூச்சி தான். இந்த நாத்தாங்கால் நோவு வருதுன்னு சொல்லுவாங்க விவசாயி. நான் ரொம்பவும் தீர்க்கமாக நாத்தாங்கால் ஒரு நாளும் நல்ல ஒரு ரொம்ப கிட்ட போய் அதனுடைய அப்சர்வேஷன் சொல்லக்கூடிய ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருக்கிறேன். அந்த நாற்று அதனுடைய வயசு 20 நாளைக்கும் போன பிறகு தான் நோவு வருது. ஏன்னா அந்த 20 நாளைக்கு பிறகு நாற்றுனுடைய வயது ஆகிப்போச்சு. வயதான போது நோய் தாங்க திறன் குறையுது. அதுக்கு சத்து இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏற்கனவே நிறுவ விட்டுக்கிறோம். நிறுவ இருக்கிறதால எவ்வளோ நாளைக்கு அதனுடைய சத்து இருக்காங்க, கொஞ்ச நாள் தான் சத்து இருக்கும். 10 நாளைக்கு 5 நாளைக்கு தான் அந்த இடை அந்த பரப்பளவில் அது சத்து கொடுக்கும். அது டக்குன்னு எடுத்து வளர்ந்துக்கும். 5-16 நாள் வளர்ந்துக்கும். அதுக்கு பிறகு என்னாகும், ஒன்றுமே சத்து இருக்காது. நல்லா பச்சையாக இருக்கிற நாற்று என்னாகும், வெளிர் பச்சையாக மாறும். விவசாயிகளே, நாற்று வெளிர் பச்சையாக மாறினா அது சத்து குறைபாடு, நாற்றுக்கு வயசாகிச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும், அந்த வெளிர் பச்சையாக மாறின உடனே தான் உங்களுக்கு வந்து இலைப்புள்ளி நோய் குலை நோயெல்லாம் வரும். அதுக்கு தயவு செஞ்சு விடாதீங்க. நாற்றாங்காலுக்கு நீங்கள் மருந்து அடிக்கணும் அவசியமே கிடையாது. இளம் நாற்று நல்ல வாலிபமாக இருந்ததுன்னா அதுக்கு நோய் தாங்கத்திறன் அதிகம். சாறு உறிஞ்சி பூச்சி வேணால் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. தத்து பூச்சி, அதாவது வந்து ப்ரௌன் லீஃப் காப்பர்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த பூச்சிலாம் வந்ததுன்னா ஓரளவுக்கு நீங்கள் வேப்பங்கொட்டை சாறையோ இல்லை வந்து வேப்ப எண்ணெயோ அடித்து அந்த நாற்றாங்காலை நம்ம பயிர் பாதுகாத்துக்கலாம். அதுக்கு பிறகு என்ன பண்ணால், நாற்றை பிடிங்க மெயின் வயலுக்கு போகிறோம். மெயின் வயலுக்கு போகுது, அதாவது நடவு வயலுக்கு போகும்போது நடவு வயலில் நட்டுறோம். நடவு வயல் நடும்போது இங்கே நாற்று அதை எடுக்கும்போது அந்த நாற்று எடுக்கிறவங்கள்ட கேளுங்க, நல்ல இதேமாரி நாற்று விட்டிங்கன்னா அப்பா இந்த நாற்று எடுக்கவே நம்மளுக்கு நல்ல இன்னும் அதாவது சொல்கிறது ஆர்வமாக இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அவங்க எடுத்து கத்தை கட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இருக்காது. அந்த நாற்று எடுத்துக்கொண்டு போய் வச்சிங்கன்னா எந்த நாற்று நல்லா வேர் இருக்குதோ 7வது நாள் பச்சை கட்டிக்கும். எந்த நாற்று நல்லா வேர் இருக்குதோ 7வது நாள் பச்சை கட்டிக்கும். விவசாயிகள் இது என்ன பண்ணணும், இந்த நாற்றுன்றது நான் விவசாயிகிட்ட ஒரு நம்ம வாழ்க்கை முறையை நடைபடுத்தி தான் நான் விவசாயத்தையும் சொல்லுவேன். விவசாயிகிட்ட பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிற மாரியா, புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வேர் நல்லா இருந்தால் அங்கே போய் நல்லா என்ன பண்ணிக்கும், சீக்கிரம் வாழ கற்றுக்கும், இது நெல்லும் நல்லா வளைச்சி பிடிச்சிக்கும். அதுக்கு தான் சொல்லுவேன் நம்ம, அதுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த நாற்று தரமானதாக இருக்கிறதுக்கு இது பண்ணுறோம். போன உடனே என்ன ஆகும், ஒரு புதுசாக நானே ஒரு ஊருக்கு போகிறேன்னா போன உடனே எனக்கு எங்கே என்ன இருக்குன்னு தெரிய போகுது, தெரியாது. கொஞ்சம் 2-3 நாள் ஆகும், எங்கே சாப்பாடு இருக்குது, உணவகம் இருக்குது, எங்கே டீ கடை இருக்குது. புதுசாக என்ன போய் ஒரு ஊரில் 4 நாள் இருக்கணும், 2 நாள் இருந்து தெரிஞ்சிட்டு பிறகு தான் அடுத்தடுத்த நாள் இதுதான். அதே போல் தான் நாற்று நீங்கள் கொண்டு போய் நட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, அடி உரத்தை போடுவாங்க, யூரியாவையும் இதையும் போடுவாங்க. இவன் போட்ட உடனே தான் நாற்று எடுத்துக்காது. எப்பயுமே பச்சை கட்டின பிறகு நீங்கள் உரம் போட்டிங்கன்னா, அடி உரம் பாஸ்பரஸ் போடலாம், டிஏபி பாஸ்பரஸ் நிற்கும், வெளியே போகாது. ஆனால் யூரியாலாம் போட்டிங்கன்னா கரைஞ்சி வெளியில் போயிடும். அது வந்து நீங்கள் திரும்ப பச்சை கட்டின பிறகு போட போட அது எடுத்துக்கிட்டு இருக்கும் நெல். அதனால் பச்சை கட்டுறதுக்கு ஒரு 6-7 நாள் ஆகும் பச்சை கட்டிக்கும். பச்சை கட்டின பிறகு தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து உரம் கொஞ்சம் பிரித்து பிரித்து கொடுத்தோம்னா மிகவும் நல்லாயிருக்கும். இவர் வந்து என்ன பண்ணுவார், பணப்பாக்கம் பிரபார் அவர்கள் எந்த ஒரு ரசாயன உரத்தையும் பயன்படுத்தலை. எப்படி சார் இது பண்ணார்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 12 டிப்பர் எருவு நல்லா அடித்தார். வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 750 கிலோ வேப்பம் புண்ணாக்கு போட்டார். மண்புழு உரம் வச்சுருக்கிறாரு, அது மண்புழு உரத்தை ஒரு ஏக்கருக்கு ஒரு 1200 கிலோ போட்டு நல்லா தரமாக பண்ணார். தழை போட்டார். என்ன பண்ணார், இந்த எருக்கு இந்த வேப்பந்தழை நுணாமரம் இதேமாரியாக இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போட்டு தவை போட்டு நல்லா மிரித்தார். அப்புறம் சணப்பையும் போட்டு நல்லா ஓட்டி விட்டார். ஓட்டி விட்டு இந்த நடவை கொண்டு போய் நட்டார். உண்மையிலே நல்ல ஒரு பச்சை கட்டி குத்து, நான் என்ன இதில் 52 லிருந்து 67 வரையும் இருக்குது குத்து. நாற்று 2 நாற்றுக்கு மேலே நடலை, 2 நாற்று 1 நாற்று அதிகம் இதான் நட்டார். நல்லா குத்து கட்டுச்சு. அந்த TKM 13 62 குத்து 67 குத்து வரலையும் சராசரியாக வந்தது. சராசரியாக 55 குத்துக்கு தூருக்கு மேலே இருந்தது. 55 தூர் நல்லா கட்டுச்சு. அந்த தூர் கட்டும்போது நல்லா வாலிபமாக இருந்தது, நெல் இருந்து ரொம்ப வாலிபமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணார், இந்த இயற்கை முறையில் தான் திரும்ப வந்து என்ன பண்ணார், என்ரிச்சிடு டிஏபி என்ரிச்சிடு ஃபார்மியாட் முன்னாடி தான் போட்டார். அது கொஞ்சம் நல்லா உதவி பண்ணிச்சு, பயிருக்கு நல்லா உதவி பண்ணிச்சு. அப்புறம் பயிர் பாதுகாப்பு முறையில் வரும்போது அந்த 25 நாள்லேருந்து 35 நாள் தூர் கட்டுறப்ப இலை சுருட்டு புழு வந்தது. அதுக்கு வந்து தான் நாங்கள் நம்ம மாதிரி செயல் விளக்கத்தோட திடல் மூலம் என்ன பண்ணணும், நாங்கள் வெவ்வேறு பேசியானா கொடுத்தோம். வெவ்வேறு பேசியானா கொடுக்கும்போது அதை தெளித்தார், சூடோமோனாஸ் ஃப்ளூசன்ஸையும் தெளித்தார். அவ்வாறு தெளிக்கும்போது அந்த வெவ்வேறு பேசியானா வந்து அந்த இலை சுருட்டு புழுவை அதுக்கு நோய் ஏற்படுத்தி சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தினார். இலை சுருட்டு புழுவுக்கு 2 முறை வெவ்வேறு பேசியானா திரவ வடி வந்தது. அது ஒரு பூசணம். அந்த பூசணம் என்ன பண்ணும், அந்த இலை சுருட்டு புழு உள்ளே இருக்கும், நெல்லை சுருட்டிக்கிட்டு உள்ளே வந்து பச்சையத்தை உறிஞ்சிட்ருக்கும். அதை வந்து இந்த வெவ்வேறு பேசியானா அந்த வித்து ஸ்போருன்றது போய் மேலே பட்ட உடனே அது நோய் ஏற்பட்டு செத்து போச்சு. அதில் வர நோவு திரும்ப என்ன பண்ணால், அந்த குத்து கட்டுற பருவத்திலேருந்து ஆரம்பிக்கும் நோவு. அது வரையும் நோவு வராது. நெல் பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ குத்து கட்டுதோ அதுலேருந்து அவங்களுக்கு நோவு வர ஆரம்பிக்கும். வீரியமாக இருக்கும்போது நோவு வராது. அது இது மனிதர்களுக்கும் அப்படி தான். அதாவது 32 வயசில் நம்மளுக்கு அதிகமாக வராது. 35-40 வயசுக்கு மேலே தான் அப்புறம் இந்த சக்கரை நோய் இதயம் ப்ரெஷர் அதெல்லாம் வருது. அதேமாதிரி தான் பயிர்களுக்கும் தரமாக உடம்பு நல்லா பலமாக இருக்கிற வழி நம்மளுக்கு எந்த வித நோயும் வராது பயிருக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த குத்து கட்டுற பருவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த விவசாயிகிட்ட சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸை தெளிக்க சொன்னோம். 1 லிட்டருக்கு 5 மில்லியன் போட்டு தெளிக்க சொன்னோம். அது வந்து 1-3 முறை தெளித்தார். அது முதல்ல குத்து கட்டுற பருவத்தில் தெளிக்கப்படும் போது இலையின் மேற்பரப்பில் வந்து இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா என்னவும் ஆக்கிரமிச்சிக்கிச்சு இலையின் மேற்பரப்பில். இது நன்மை செய்யும் பாக்டீரியா இந்த சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ். அது நெல் குத்து தூறு கட்டின பிறகு அப்புறம் தூறு வந்து நல்லா குத்து கட்டின பிறகு அந்த கருத்து வர பருவம், தொண்டை கருத்து வர பருவம் வந்துருச்சு 45 நாள். அப்போ தான் வந்து அந்த குலை நோய், அந்த செம்பழுப்பு இலைப்புலி நோய் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் நம்ம தெளிச்சதால் இலையின் மேற்பரப்பில் அதில் வந்து அந்த காரணி போய் உக்காந்துக்கிட்டதால் அந்த குலை நோய் ஏற்படுத்தின காரணி வந்தாலும் நோய் ஏற்படுத்த விடலை. நோயின் தாக்கமானது மிகவும் குறைவாகவே இருந்தது. அது நோயின் தாக்கம் நாங்கள் எடுத்து பார்க்கப்படும்போது அந்த குலை நோயினுடைய சராசரி வந்து 12% மேலே அதிகமாகலை. அது வந்து எப்போனா வயசானால் லேசாக அடி இடையில் இருக்குது, நெல்லுடைய அடி இடையில 1-2 வரும். ஆனால் அது மகசூலை பாதிக்காது. ஆனால் ஆக்டிவ் இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஆக்டிவ் இலைன்னா புதுசாக வந்த இலையில தான் அந்த ஒளிச்சேர்க்கை நடந்து நம்ம நெல்லுக்கு கருத்து வர்றதுக்கு உதவும். அதில் வந்து நோய் தாக்குத்திறன் மிகவும் குறைவாக இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரக்கூடிய நோய் என்னென்னா அந்த நோய் இலை சுருட்டு புழு. இலை சுருட்டு புழுக்கு வெவ்வேறு பேசி எனக்கு ஒரு தடவை அடித்தார். திரும்ப வேப்ப எண்ணெயை 1 லிட்டருக்கு 5 மில்லி கலந்து 1500 ppm கிடைக்குது. அதையும் நாங்கள் கொடுத்தோம். அதையும் கொடுத்தோடனே அந்த வேப்ப எண்ணெய் அடித்த உடனே அந்த இலை சுருட்டு புழுவானது இலை அந்த கசப்பில் சாப்பிட முடியல. உடனே என்ன பண்ணார், இந்த வெவ்வேறு பேசியான அடித்தார். அது 2 நாளாக சாப்பிடாத இருக்க அதுக்கு நோய் ஏற்படுத்த காரணியான வெவ்வேறு பேசியான அடிக்க நல்லா எல்லா இலை சுட்டு புழும் சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த குத்து கட்டுற பருவத்தில் 35 நாளையில் இது 2 பிரச்சனை வந்தது, கட்டுப்படுத்தியாச்சு. அதுக்கு பிறகு வந்து புகையான தாக்கம் இருந்தான்னு எடுத்து கேட்டால் புகையான தாக்கம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட விவசாயிட்டு நான் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா அவர் காயாக பாயாக தான் நீர் கட்டுவார். எப்போ வந்து தண்ணீர் வந்து ரொம்ப தேங்கி நிற்குதோ அதில் தான் இப்போ குழுன்னு இருக்குதோ அப்போ தான் புகையான தாக்கம் அதிகமாக இருக்குது. விவசாயிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன பண்ணுவார், லேசாக ஒரு மயிரிழி அளவுக்கு வெடிப்பு வரும்போது தான் தண்ணி கட்டுவார். அப்படி பண்ணும்போது அந்த புகையான தாக்கத்துக்கு மருந்தே அடிக்கலைங்க. மருந்தே ஒரு தாக்கம் கூட இல்லை. மரத்துக்கு கீழே ஒரு இடத்துல ஒரு வேப்பமாக இருந்தது. அந்த இடத்துக்கு கீழே வந்து புகையான தாக்கம் இருக்கும்னு அந்த விவசாயிட்டு போய் சொல்லியே பார்த்தேன். ஆனால் அங்கேயும் இல்லை. ஏன்னு கேட்டால் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு புகையான தாக்கம் வரும். புகையான் தாக்கம் வரமாரியே தெரியும். அவர் நல்லா பார்ப்பார், அதை கண்டுபிடிச்சிடுவார். வயலில் நடக்கும்போது அந்த புகையான் பறக்கும், பறக்காமல் தண்ணியை நிறுத்திடுவார். தண்ணி நிறுத்திட்டு லேசாக காயை அப்படி விட்டுட்டு அப்போ திரும்ப தண்ணி கட்டுவார். அதனால் ஒன்றும் ஒரு பெரிய மகசூல் இழப்பு ஏற்படுப்படுத்தலை. அந்த தண்ணி கட்டுற முறையிலே என்ன பண்ணுறாரு, புகையான தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார். அதுக்கு பிறகு கருத்து வாங்குகிற பருவத்துக்கு வந்தது. கருத்து வாங்குகிற பருவத்தில் வந்தால் எங்களுக்கு நோய் தாக்கத்தை அதிகமாக இருக்கும். குலை நோயும் அந்த நெல் உரை நோயும் அதிகமாக இருக்கும். அப்பையும் அவர் என்ன பண்ணார், சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸு அவர் ஒரு முறையை பயன்படுத்தினார். 100 லிட்டர் தண்ணியில் 4 கிலோ வெள்ளத்தை போட்டு இந்த சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் நல்லா வளர்த்து 1 ஏக்கர் கிடைச்சார். என்னாச்சு, எல்லாம் அந்த சூடோமோனாஸ் நல்லா வளர்ந்து வயலில் போய் நல்லா அடித்த உடனே எல்லா இடத்துலையும் உட்காந்துக்குச்சு. அது ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணி நொதிப்பொல்கள் உண்டாகும். நொதிப்பொல்கள் உண்டாகும் போது எந்த ஒரு பாக்டீரியாவும் தயிரே கூட நீங்கள் வந்து 3 நாளைக்கு மேலே உறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, அது நொதிப்பொருள் வந்து திரவமாக மாறும். அது அதேமாரி அந்த சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸை நல்லா வச்சுருந்து அவர் என்ன பண்ணார், அந்த 4 நாள் 5 நாள் நல்லா நொதிக்க விட்டு அடித்தார். அடித்த உடனே எந்த ஒரு நெல் உரை நோயும் வரல. நெல் உரை நோய் வந்தால் தான் ஏன்னா அந்த உரைக்குள்ளே இருக்கிற நெல் பதறாப்பிடும். நெல் பதறா பிடிச்சின்னு சொல்லுவாங்க, கருப்பாகவும் பழுப்பு நிறமாகவும் மாறும். அதையும் காப்பாற்றிட்டார். அந்த நேரத்தில் குலை நோயும் வரும். இந்த சூடமான ஃப்ளூசன்ஸை அடித்து நம்மளுக்கு காப்பாற்றிட்டார். வேப்ப எண்ணெயும் அடிச்சிட்டார். வேப்ப எண்ணெய் அடிக்கும் போதும் அந்த வேப்ப எண்ணெய் நோயும் சில கட்டுப்படுத்தக்கூடிய திறமை அந்த வேப்ப எண்ணெய்க்கு வரும். சரி, இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா வெங்கருத்து வாங்குமே, அது என்னென்னு கேட்டால் தண்டு துளைப்பான். தண்டு துளைப்பானுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், தண்டு துளைப்பான் ஒட்டுண்ணி ஆட்டை ட்ரைகோகிராம ஒட்டுண்ணி ஆட்டை எடுத்து வாங்கி கொடுத்தோம். அந்த ஒட்டுண்ணி ஆட்டை நல்லா கட்டினார். அது என்னாச்சு, அந்த தண்டு துளைப்பானை மிகவும் சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தப்பட்டது. விவசாயிகளே, மொத்தமே மூணு பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை. ஒன்று எல்லை சுருட்டு புழு, ரெண்டாவது குலை நோய், மூணாவது தண்டு துளைப்பான், நாலாவது இன்னொரு வந்து இந்த நெல் உரை அழுகல் நோய், அதாவது வந்து சீத்திர ஆட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பூச்சி ரெண்டு பூச்சி ரெண்டு நோயை காப்பாற்றிட்டால் நெல்லில் நல்ல மகசூல் கிடைக்கும். அவர் நல்லா வச்சுருக்கார். பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம் இதெல்லாம் வச்சுருக்கார். ஜீவாமிர்தம் இப்போ தயார் பண்ணார், பஞ்சகாவியாக தயார் பண்ணார், அதையும் அடித்தார். அவரே தயார் பண்ணி அதையும் அடித்தார். எப்போன்னா குத்து கட்டுற பருவத்தில் இட நாங்கள் கொடுத்தது இல்லாமல் அவரும் சேர்த்து சில இதெல்லாம் தயார் பண்ணி அடித்தார். ஈவன் பஞ்சகாவியாவை வயலில் தண்ணி கட்டும் போதே விட்டார். என்ன தண்ணி கட்டும் போதே வயலில் வந்து அந்த மாமடை முன்னாடி வச்சு விட்ருவார். 100 லிட்டர் தண்ணியை போட்டு விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதில் சுடமான ஆசனம் கலந்துருவார், பெஸ்டில் சப்டிலிஸ் கலந்துருவார். இதெல்லாம் கலந்து போகும்போது அவர் இடையில வந்து அந்த அசோஸ் பயிரிலும் கலப்பார். கலந்து போகும்போது உர அளவே குறையுது, நல்லா சொல்லுவார் அவர். அதனால் இந்த இயற்கை காரணிகளை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தினார். எல்லாம் பயன்படுத்திட்டு நல்ல ஒரு அறுவடை வந்தது. அந்த அறுவடையில் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம், எப்படி வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் இதே பக்கத்தில் 1 ஏக்கர் வந்து ரசாயன முறையை விட்டு பார்க்கணும், 1 ஏக்கர் விட்டார். இந்த ரசாயன முறைக்கு 3 முறை மருந்து அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அந்த இலை சுருட்டு புழு கட்டுப்படுத்த ஒரு தடவை அடித்தார். அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அந்த தண்டு துளைப்பானுக்கும் அந்த நெல் உரை அழுகல் நோயும் கட்டுப்படுத்த 3 முறை மருந்து அடித்தார். ஒரு முறை மருந்து அடிக்கும் போது 2200 ரூபாயிலிருந்து 3500 ரூபா வரலையும் ஆகுது. அது மருந்துடைய விளைபொருளையும் அந்த மருந்து அடிக்கிற டேங்குகள் கணக்கெல்லாம் வச்சு 3200 ரூபா வரலையும் ஆகுது. 3 முறை அடிக்கும் போதே என்னாச்சு, 9000 ஆகிடுச்சு மருந்து அடிக்கிறதுக்கு மட்டும். அப்புறம் வந்து மருந்துக்கு செலவெலாம் சேர்த்தா ஒரு வந்து 15494 ரூபா அந்த ரசாயன முறையில் செலவு பண்ணுறாரு. இந்த பக்கம் இயற்கை முறையில் செலவு எவ்வளோன்னு அப்படி பார்த்தோம்னா 9788 ரூபா தான் ஆச்சு அவருக்கு. அது வந்து செலவு இல்லை, சில இடுபொருள்கள் நாங்களே கொடுத்தோம். அந்த ஆடாதோடா அந்த இப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய அவர் செலவாக தான் அதை கருத்தில் கொண்டு அதுக்கும் ஒரு விலை போட்டு நம்ம வச்சோம். அது அடிக்கிற காசு, அந்த இது மருந்து அடிக்கிற காசு, அதனுடைய இது, இந்த தான் வந்து இந்த செலவு ஆச்சு. அப்புறம் வந்து மகசூலை வரும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இயற்கை முறையில் சாகுபடி போகும்போது 44 மூட்டை கிடச்சிது. TKM 13 44 மூட்டை வந்து இந்த இயற்கை முறையில் விவசாயம் செய்யும்போது கிடச்சிது. இந்த ரசாயன முறையில் 32 மூட்டை கிடச்சிது அவருக்கு. 32 மூட்டை கிடச்சிது. 1 மூட்டையை 985 ரூபாயின்னு அவர் போட்டார். அப்படி போடும்போது அவருக்கு 43340 ரூபா வருமானம் வந்து இயற்கை முறையில் கிடச்சிது. இந்த ரசாயன முறையில் 31736 ரூபா தான் கிடச்சிது. அப்புறம் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்க்க வரும்போது அவருக்கு வந்து இதில் இயற்கை விவசாயத்தில் வந்து 31736 ரூபா ஒரு வருமானமும், இதில் வந்து வரும்போது நம்மளுக்கு அவருக்கு நல்ல 16026 ரூபா தான் ரசாயன முறையில் கிடச்சிது. இந்த இயற்கை விவசாய முறையில் எவ்வளோ வருமானம் கிடச்சின்னு பார்த்தா 31736 ரூபா வந்து இயற்கை முறை விவசாயத்தில் கிடச்சிது. இந்த ரசாயன முறையில் வரும்போது 16026 ரூபா வந்தது. எங்கே அதிகமாகுதுன்னு பார்த்தா ஒரு 10 மூட்டைலேருந்து 12 மூட்டை வரையும் மகசூல் அதிகமாகுது. அது ஒரு வருமானமாக இயற்கை வேறு மோசாலில் கிடச்சிது. ரெண்டாவது வந்து செலவு, மருந்து காசு, மருந்து அடிக்கிற காசு, இது ரெண்டும் சேர்த்தா 15494 ரூபா ரசாயன முறையில் வருது. இது வந்து இயற்கை முறையில் மருந்து அவரே தயார் பண்ணிக்கிறாரு, அடிக்கிற காசு மட்டும்தான் இருக்குது. அது ஒரு 11644 ரூபா தான் செலவாச்சு. மருந்து காசு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6000-7000 ரூபா மருந்து செலவு இயற்கை முறையில் குறையுது. அதை போட்டு வரவு செலவு விகிதம் போட்டு ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இயற்கை விவரம் விவசாயத்தில் 1 ரூபா போட்டால் 2.82, 1 ரூபா போட்டால் 2.80 ரூபா கிடைக்கிது. இந்த ரசாயன முறையில் போட்டு ஒரு கணக்கு போட்டால் 1 ரூபா போட்டால் 2.11 ரூபா தான் கிடைக்கிது. அதனால் இந்த இயற்கை முறை விவசாயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ், மூலப்பொருள்கள், அதை அங்கே தோப்பு ஏரிகரையில் இருக்கிற இலைகள், ஆடு மாடு சாப்பிடாத இலைகள், கசப்பான இலைகள், அதை பயன்படுத்தி அவர் வந்து ஒரு கணக்கு போட்டு அதை இடுபொருளாக பயன்படுத்துகிறாரு. அதில் ஒரு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் மிச்சமாகுதுன்னா 9000 சில்லறை மிச்சமாகுது அவருக்கு. அது நான் ரொம்பவும் அவர்கிட்ட அனுபவமாக நான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு இப்படி போட்டு வரும்போது பூச்சி நோய் கணக்கும் பார்த்தோம் நாங்கள். இந்த குலை நோயானது அந்த ரசாயன முறையில் எவ்வளோ தான் இருந்தாலும் 32% நோய் இருக்குது, என்ன தான் இருந்தாலும். ஆனால் இதில் வந்து 16.4% வந்து குலை நோய் வந்தது. இலை சுருட்டு புழு மிகவும் சிறப்பான இயற்கை மேலே கட்டுப்படுத்தும் போது 1.2% தாக்கம் தான் இருந்தது. அதில் ஒரு 13% திரும்ப இருந்தது. முன்ன பின்ன இருக்கும்போது அந்த முட்டை பருவத்தை ரசாயன முறையால் அடிக்க முடியாது. ஆனால் இயற்கை முறையில் அழிக்க முடியும். முட்டை பருவத்துலேருந்து கடைசி பருவம் வரலையும் அந்த லார்வா பீபேஷன் சொல்லுவாங்க கூட்டுப்புழு பருவம் வரலையும் நம்ம அழிக்க முடியும். அந்த நெல் தண்டு தொலைப்பானது இதில் ஒட்டுண்ணி முறையில் நல்லா சிறப்பாக கண்டுபிடிச்சி ஒரு 2% தான் இருந்தது, அதே வந்து 17% வந்து ரசாயன முறை இருந்தது. அதனால் பார்த்தோம்னா இந்த இயற்கை முறை விவசாயத்தில் நல்ல ஒரு பலன் அவருக்கு கிடச்சிது. அவர்கிட்ட இன்னும் ஒரு பலன் அறுவடை பிறகு என்ன பண்ணார், அப்படியே மண்டிக்கு அனுப்பலை, அவர்கிட்ட ஒரு பெரிய பிடிச்சது எனக்கு என்னென்னா அந்த பணப்பாக்கம் திரு பிரபாகர் அவர்கள் அந்த நெல்லை அரைச்சி அவரே விற்பார். அப்படி விற்கும்போது அதில் இன்னும் பலன் கிடச்சிது. நான் மூட்டையோட கணக்கு போட்டு வந்தேன், அதுக்கு பிறகு இன்னும் நல்லா பண்ணார் அவர் அந்த கணக்கு போட்டு யார் யார் இயற்கை விவசாயிங்களோ அவங்களுக்கு போயிட்டு அந்த நெல்லை கொடுத்துருவார். அதுக்கு பிறகு நெல்லை கொடுத்து ஒரு நல்ல பலன் அவருக்கு கிடச்சிது. அது மூலியமாக தான் அவர் விவசாயிகிட்ட நாங்கள் கேவிக்கு அதாவது வேளாண்மை அறிவியல் நிலையம் வேலூர் மாவட்டம் என்ன பண்ணுவோம் ஒரு இயற்கை விவசாய குழு ஒன்று ஆரம்பிங்கன்னு சொன்னோடனே ஆரம்பித்தார். அது தொண்டைமான் குழுன்னு சொல்லி ஒரு குழு இருக்குது, அந்த குழுவில் அவர் இருந்தார். அந்த இருந்துட்டு அந்த குழுவை ஆரம்பித்தார். இப்போ தொண்டைமான் ஆர்கானிக் கமாடிட்டி குரூப்னு சொல்லி ஒரு குரூப் ரெஜிஸ்டர் பதிவு பண்ணிக்கிறாங்க. அந்த விவசாய குரூப் என்ன பண்ணுவாங்க, இந்த இயற்கை முறையில் கிடைக்கிற நெல் மாம்பழம் காய்கறிகள் எல்லாம் வந்து விற்கிறதுக்கு ஒரு வேலூரில் ஒரு குழு பதிவு செய்யப்பட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் அவங்களையே இந்த இயற்கை உயிர் காரணிகளான ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் உயிர் உரங்கள் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறோம். இதில் என்னென்னா நம்ம விவசாயிகள் அவர்கிட்ட இந்த கற்றுக் கொடுத்தோன்னா இயற்கை முறை விவசாயம் வரும்போது அவருக்கு ஒரு மன திருப்தி இருந்தது, நிலம் வளமாகவும் இருந்தது. அவரே தெரியும் நான் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருக்குது சார் அப்படியே சொல்லுவார். எல்லாத்துக்கும் வந்து அந்த நெல்லை விலைக்கு கொடுப்பார், கடை வச்சுக்குவாங்க அவங்களே சேர்ந்து அந்த இயற்கை விவசாயம் ஆர்கானிக் கமாரிட்டி குரூப் தொண்டைமான் குரூப் அவங்க ஒரு கடை வச்சுக்குவாங்க. எங்கெங்கே வந்து நாங்கள் கண்காட்சி போகிறோமோ அவங்களாம் கூப்பிட்டுக்குவோம், அது மூலிமா அவங்க விற்பனை செய்வாங்க. இதே மாதிரியா இந்த பணப்பாக்கம் பிரபார் அவர்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் எங்களுடன் தொடர்பு கொண்டு மிகவும் பலன் பெற்றுள்ளார் என்பதை நான் உங்களுக்கு இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் விவசாயிகளே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் கேவிக்கே இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அங்கே போய் முதல்ல தொடர்பு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போங்க, இன்னும் அதிகபட்சம் 2 தடவை போங்க. போய் தொடர்பு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அங்குள்ள விஞ்ஞானிகள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறைகளை இயற்கை முறை விவசாயிகளோ எந்த ஒரு பயிர் பாதுகாப்பு முறைகளோ நல்ல ரகங்களோ உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதுக்கு பிறகு நாங்களும் அவருக்கு நண்பராகவே ஆகிட்டோம். எங்களை வந்து விஞ்ஞானி விவசாயின்லாம் நாங்கள் பிரித்து பார்க்கறதில்ல, அவர் வந்து ஒரு குடும்ப நண்பராகவே ஆகிடுவார். அப்புறம் வந்து எதாவது ஃபோன் பண்ணுவார், ஏதாவது ஃபோன் பண்ணி இப்போ இடம் மாறுதல் கேட்டு வந்தால் கூட சார் இதுக்கு இப்படி இருக்குது என்ன சார் இது செய்யலாம் இயற்கை முறையில் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது சில வழிமுறைகள் சொல்லும்போது நல்லா கடைபிடிச்சிட்டு வர்றாரு. அதனால் விவசாயிகளே வேளாண்மை அறிவியல் நிலையத்தோடு தொடர்பு கொண்டு நீங்களும் பல வெற்றிகளை சாதிப்பீர்கள், சாதிக்க வேண்டும். அவ்வாறு சாதிக்கும்போது அதை பகிரும்போது எங்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.